بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஜகாத் தொடர்பான சட்டங்களை நாங்கள் கடந்த அமர்வில் நாங்கள் பார்த்தோம். மிக முக்கியமாக ஜகாத்தினுடைய சட்ட நிலையையும், அந்த ஜகாத்தை கொடுப்பதனால் பொதுவாக எல்லா சதக்காக்களையும், ஜகாத் உட்பட ஏனைய சதக்காக்களையும் நாங்கள் கொடுப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள், அதனால் நாங்கள் அடையக்கூடிய பயன்கள் என்ன என்பது தொடர்பாகவும் விரிவாக நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வகுப்பில் நாங்கள் எதிரெல்லாம் ஜக்காத்து கடமையாகும், எந்தெந்த பொருட்களில் ஜக்காத்து கடமையாக்குறோம், அல்லாஹு தாலா முழுசாக எல்லா பொருளையுமே ஒரு மனிதன் சொந்தமாக்கிருக்கக்கூடிய அவ்வளோத்துலையும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அல்லாஹு தாலா நினைச்சலை. ஒரு அதாவது அடியார்கள் மீது கஷ்டப்படுத்துவதை போன்ற ஒரு அமைப்பில் இந்த ஜக்காத்து வந்து அல்லாஹு தாலா கடமையாக்கலை. எதையெல்லாம் எதிலெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கிருக்கான்னு சொன்னால், அது குறிப்பிட்ட சில பொருட்கள் தான், அந்த பொருட்களை மாத்திரம்தான் ஜக்காத்து கடமை, அது அல்லாத பொருட்களை வந்து நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்லாமியங்களுக்கு இந்த ஜக்காத்துடைய திட்டத்தை ஒரு அதாவது மனித சமுதாயம் வந்து பின்பற்றக்கூடிய அமைப்பில், மனித மூளைகளால் வந்து அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஜக்காத்துடைய திட்டத்தை வந்து இஸ்லாமாக்கியிருக்கு பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹின் அடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த ஜக்காத், இப்படிப்பட்ட ஒரு அழகான திட்டமாக இந்த ஜக்காத்தை வந்து, ஜக்காத்தை எதிரெல்லாம் இஸ்லாம் கொடுக்க சொல்கின்றது, ஆரம்பமாக எதிரெல்லாம் கொடுக்க சொல்கின்றதுன்னு சொன்னால், அதாவது அது அந்த ஆரம்பமாக அந்த விஷயங்களை பார்ப்போம். எந்தெந்த பொருள்களில் ஜக்காத்து கடம், எந்தெந்த பொருளில் ஜக்காத்து கடமைன்னு சொன்னால், தங்கத்தில் ஜக்காத்து கடம், இதில் எந்த சந்தேகம் கிடையாது. தங்கத்தில் வந்து ஜக்காத்து கடம் அது எவ்வளோ இருக்கணும், உச்ச வரம்பு எவ்வளோன்னு அடுத்து பார்ப்போம். நம்ம வந்து வெள்ளியில் ஜக்காத்து கடமை, வெள்ளி தங்கம் வெள்ளி இதுதான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஆரம்ப காலத்தில் மிக முக்கியமான நாணயங்களாக கூட யூஸ் பண்ணப்பட்டுச்சு. தங்கம் வெள்ளியை வச்சு தான் என்ன செய்வாங்க, அது ஒரு நாணயம் மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது தங்கம் வெள்ளி. இது ரெண்டுலையும் என்ன செய்யுது, ஜக்காத்து கடமை. அதே நேரத்தில் வியாபார சரக்குகள், வியாபார பொருட்கள், வியாபாரத்துக்கெல்லாம் இதையெல்லாம் நாங்கள் வியாபாரத்தை பயன்படுத்துவோமோ அங்கே வந்து ஜக்காத்து கடமை. வியாபார பொருட்கள் எவ்வளோ கொடுக்கணும், அது அதில் கடமைக்குது, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ இருந்தால் கொடுக்கணுன்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். எவ்வளோ உச்ச வரம்பு எவ்வளவோ, அது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும், அதில் எவ்வளோ கொடுக்கணுன்றத பின்னாடி பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்தது வந்து கால்நடைகள், கால்நடைகளில் மிக முக்கியமானது என்ன, ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை. ஒருத்தன் கோழி வளர்க்குறான், இவன் ஜக்காத்து கொடுக்கணுமா, கோழியுடைய எண்ணிக்கைக்கு ஜக்காத்து கிடையாது. அவன் அது வியாபாரமாக செய்தால் அது வியாபார பொருளாக நினைத்து அவனுடைய முழுமையான பொறுமதியை பார்த்து அந்த பெருமதி வந்து உச்ச வரம்பு என்று சொல்லக்கூடிய தங்கத்தினுடைய பெருமதிக்கு, தங்கத்தினுடைய பெருமதி உச்ச வரம்புக்கு அதுக்கு ஈடாக இருக்கும்போது, பத்திரப்பணம் தங்கத்துக்கு ஈடாக இருக்கும் பொழுதும் அதில் அவன் வந்து என்ன செய்யணும், வியாபார சரக்குகள் என்ற அடிப்படையில் அவன் வந்து ஜக்காத்து கொடுக்கணுமே அல்லாம கோழியுடைய எண்ணிக்கைக்கு அவன் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. கோழியுடைய எண்ணிக்கைக்கு அவன் ஜக்காத்து கொடுக்க, கால்நடைகள் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம், இதுல வந்து இஸ்லாம் என்ன செய்யுது, ஜக்காத்து கடமையாக்குறது. அடுத்தது அன்புக்குரியவர்களே, பூமியில் விளையும் தானியங்கள், பூமியில் விளையும் தானியங்கள் என்று சொன்னால் சேகரிக்கக்கூடிய அதாவது காய்ந்தவைகள், பெரும்பாலும் என்ன காய்ந்தவைகள், சேகரித்து வைக்கக்கூடிய மாதிரியான தானியங்கள், அதாவது அதே நேரம் பூமியிலிருந்து விளையக்கூடிய மரக்கறி, மரக்கறி வகை பச்சைக்கறி நாங்கள் சொல்றோம், இதுலாம் ஜக்காத்து கடமையாக்குது இஸ்லாம் வந்து கடமையாக்கல. என்ன காரணம், பழங்கள் நிறைய பழங்கள் இருக்குது, எந்த எல்லா பழங்களையும் இஸ்லாம் ஜக்காத்து கடமையாக்கல, இதுல ஈத்தம்பழத்தில் கடமையாக்கு. ஈத்தம்பழத்தை என்ன செய்யலாம், சேகரித்து வைக்கலாம், அது காஞ்சதுக்கு பின்னால் அது வருடக்கணக்கில் சேகரித்து வைக்கலாம். திராட்சை பழம் வந்து அதை காய்ந்ததுக்கு பின்னால் அதை சேகரித்து வைக்கலாம். இது தீன் அத்தி இது போன்றவைகள் சில சில அந்த காய்ந்த பழங்கள் சேகரித்து வைக்க முடியுமானவைகள் இருக்குது. இது அல்லாத எல்லா எல்லா இந்த ஆப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள் இது போன்ற ஏனைய பல பல வகைகள், மரக்கறி வகைகள், பச்சைக்கறி வகைகள் இதெல்லாம் இந்த இஸ்லாம் வந்து ஜகாத்தை கடமையாக்குதா இல்ல? அன்புக்குரியவர்களே, பாருங்க எவ்வளவு அழகான திட்டம் பாருங்க. அதாவது
அதாவது சாதாரண ஒரு விவசாயி, கொஞ்சம் மரக்கறி செய்கிறான், கொஞ்சம் இந்த வெஜிடபிள் இதெல்லாம் செஞ்சுட்டு, இவனுக்கெல்லாம் என்ன செய்யலை, இஸ்லாம் வந்து ஜக்காத்தை கடமையாக்கலை. இஸ்லாம் என்ன செய்கின்றது, பூமியில் விளையும் தானியங்கள் சேகரித்து வைக்க முடியுமான, இருக்கக்கூடிய சேகரித்து வைக்க முடியுமான அந்த மாதிரியான தானியங்களுக்கு தான் என்ன செய்யுது இஸ்லாம் வந்து கடமையாக்குன்றது. அந்த மாதிரியான தானியங்களும் பழங்கள், பழங்கள் இந்த முக்கியமான பழங்கள் வரும், ஈத்தம்பழம், இந்த திராட்சை பழம், இது போன்றவைகள் வரும். அடுத்தது வந்து உலோகங்கள் ஆகியவற்றில், உலோகங்களுக்கு மேலதிகமாக பூமியில் இருந்து உலோகங்கள் சொன்னால் பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய உலோகங்கள், அது வந்து என்ன இரும்பாக இருக்கலாம், வேற வேற உலோகங்களாக இருக்கலாம், இன்றைக்கு நிறைய உலோகங்கள் என்ன செய்யறாங்க பூமியிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரியானவைகள்லையும் மிக முக்கியமாக வந்து புதையல், புதையல் ரிகாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புதையல்லையும் வந்து என்ன செய்யுது இஸ்லாம் வந்து ஜக்காத்தை வந்து கடமையாக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த பொருட்களில் மாத்திரம் தான் இஸ்லாம் என்ன செய்யுது ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கின்றது. இது அல்லாத பொருட்களில் வந்து ஜக்காத்து கிடையாது. இப்ப இந்த பொருட்களையும் வந்து எல்லா பொருட்களுக்கும் வந்து அந்தந்த பொருள்களுடைய பெருமதிக்கு ஏற்ப உச்சவரம்பை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. அந்த உச்சவரம்பை அடைந்து அந்த உச்சவரம்பு உச்சவரம்பை அடைந்து ஒரு வருடமானா தான் என்ன செய்யணும், அவர் வந்து ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் தானியங்களுடைய விஷயத்தில் அப்படி இல்லை, தானியங்கள் விஷயத்தில் வந்து அது அறுவடை செய்யும் போது கொடுக்கணும். சில நேரம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தாக அரிசி என்ன செய்வாங்க, பொதுவாக அப்படித்தான் ரெண்டு தாக்கு செய்வாங்க, சில இடத்துல மூணு தாக்கு செய்யக்கூடிய இருப்பாங்க. சில தானியங்கள் வந்து மூணு தடவையோ ரெண்டு தடவையோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தடவைக்கு மேற்பட்ட முறையில் வந்து என்ன செய்யும் அறுவடை செய்யப்படும். தானியங்கள் வந்து அறுவடை செய்யப்படும் போது கொடுத்தாகணும், அங்க வந்து ஒரு வருடம் என்ற நிபந்தனை கிடையாது. அதுலேயே வந்து சில சில நிறைய சட்டங்களுக்கு அது படிக்கும்போது நாங்கள் சில பார்க்கலாம். ஆனால் இப்படி இஸ்லாம் என்ன செய்கின்றது, நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், அந்தந்த பொருள்களுக்கேற்ப அந்தந்த அந்தந்த அந்த பொருள்களுடைய தன்மைகளுக்கேற்ப இஸ்லாம் வந்து ஒரு அழகான ஒரு திட்டத்தை புத்தியால் ஏற்றுக்கொள்ளப்பட பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான திட்டத்தை இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது முன்வைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.